குருநாதர் ஒரு சமயம் ஏற்கனவே பொசுத்துல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மந்திரவாதி வர்றாருங்க. அந்த மந்திரவாதி வர்றதுக்கு முன்னாடி நம்ம குருநாதர் என்ன செய்யறாரு, கூட்டிட்டு போனாரு இந்த மந்திரவாதியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி. வாடானு மரம் பறந்து போகுது. செத்து அந்த உலகின் வலிமை கூட்ட போகும்போது என்ன செய்ய மரத்தை தூக்கிட்டு போகுது. அப்ப தூக்கிட்டு போன உடனே என்ன செய்யுது, சொல்லி இந்த மாதிரி சொல்லிடுறேன். சொன்ன உடனே இது வேலை நடக்குது. நான் நம்ம சாமி சொன்னார் இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கொஞ்சம் திமிராகுது, திமிர் வந்துடுது. யாராவது எடுத்தா அப்படிதான் அவனால. இதோட சேர்த்து ஒரு கல் இருக்குது பறக்குது. அப்ப இது மரமே பறக்கும்போது மனிதனை என்ன ஆகும், தூக்கி பறக்க செய்யும். அப்ப திமிர் என்கிட்ட நிறைய ஆகுது. அப்ப சொல்றாரு, நீ அவனை வீழ்த்த என்ற உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணம்ல என்ன ஆகும் தெரியுமா, இத பூரா வீழ்த்திடும். இந்த திமிர் என்னச்சும் மனிதனா எத்தனையோ கோடி சரீரங்களை கொண்டு போறேன், பல ஆவியின்றி உணர்வுகள் எடுத்து அவனுக்குள்ள ஊடுருவி செய்து அவன் இழக்க போகும்போது அந்த உணர்வின் ஆவிகள் எல்லாம் உனக்குள்ள வரும் அப்படின்னு எழுப்பி நிற்க சொல்லி, இந்த உணர்வுகள் உன உடலுக்குள். ஏனென்றால் அரசல் காலத்தில் இப்ப போர் முறைகள் இப்ப சொல்றாங்க இல்லைங்க, மிலிட்டரிக்கு அவங்க இந்த மதுவு கொடுத்துதான் அதை செய்வாங்க. போர் முறைக்கு போறவங்களும் இந்த மதுவு கொடுத்து அந்த உணர்வு எதை ஏத்துறாங்களோ அதன் வழியில் தான் அங்க போருக்கு போவாங்க. இந்த மதுவை செலுத்தியதான் மந்திர யாகத்தீயில போடுவாங்க. இந்த மது மனமும் மலர் மனமும் அதுல சேர்க்கக்கூடிய உணவு மனமும் உடை மனமும் இதெல்லாம் சேர்த்து நம்ம யாகத்தீயில கேட்டோம்னா நமக்குள்ள வந்துடும். இப்ப அவர் சொல்ற மந்திரம் எல்லாம் நாம கேட்போம், சாமிக்கு சக்தி ஏற்றுறதாக சொல்லுவாங்க. இங்க வந்துடும். இதே போலதான் மிலிட்டரியிலையும் நாம் அடுத்த அரசை நாம் எப்படி இதனுடைய நிலைகள் வர்றோம், அவனை எப்படி நீ மாத்தணும், இதுல இருந்து நீ பின் வாங்கக்கூடாது, அவன் உத்தியாச்சன உன்னை கொன்றுவான், அப்ப அவனை கொண்டாத நீ தப்பிக்க முடியும். இந்த உணர்வை செருக வெட்டுவாங்க. இப்ப இராணுவத்துக்கு போயாச்சும் அங்க பயமே வராது. அவன் அடிக்கிறான் சொன்னா அவன் அடிச்சு கொள்ளணும் அந்த உணர்வு வரும். அங்க அந்த மதுவை கொடுப்பாங்க. அந்த மதுவை கொடுத்து இந்த உணர்வின் தன்மை ஏற்றி ஒரு உபதேசத்தை கொடுப்பாங்க. அதுக்குண்டான இதை குடித்த உடனே அதே வெளியே ஏற்றி என்ன செய்வாங்க, அவங்க எத்தனை பேர் ஏறினாலும் வீழ்த்திட வேண்டும் என்ற உணர்வு தான் போகும், பின்வாங்க நிலை வராது. இந்த மாதிரி நாட்டை காக்க வேண்டும் என்று மதத்தின் அடிப்படையில் அக்காலங்களில் இதுதான் நம்மளுக்கு கடவுள், இதுதான் தெய்வம் என்று இதை நாம் காக்க, இந்த நாட்டை காக்க என்று இந்த மந்திரங்களை சொல்லி வெளியிடுவார்கள். ஆக அப்படி சென்ற ஆவிகள் தன்னை காக்க வேண்டும் என்று அரச நிலைகள் அன்றைய அரசர்கள் இதே போல மந்திர வழிகளை ஜபிச்சு சொல்வார்கள். அவர்கள் போர் முறைகள் மடிந்தால் அந்த நாட்டை காக்கும் நிலைய வருது. எந்த மந்திரத்தை அவர்கள் சொன்னாரோ அதை சொல்லியாச்சுன்னு அதை சொல்லிட்டு என்னை இப்படி சொல்ல சொல்றாரு. ரைட் ரைட் மாச்சு அப்போத்த மாச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றது பார்த்தோம்னா பெரிய பயம்பரம். அப்ப அந்த மாதிரி சொன்னோம்னு மரம் தூக்கிட்டு போகுது. இதெல்லாம் ஆவியுடைய நிலைகள். இப்ப திடீர்னு நீங்க மேஜிக் காட்டுவாங்க, பொருள் மேல வரும். இப்ப நான் டெல்லிக்கு போயிருக்க போகும்போது என்ன செய்யறாங்க, டெல்லிக்கு போயிட்டு இந்த உலக இந்து அது வந்து உலக மதங்களின் மகாநாட்டில் என்னை கலக்கிறதுக்காக வேண்டி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்ப அந்த மகாநாட்டில் கவனம்னு ஒருத்தன் கூண்டுக்குள்ள இருக்கிறான், அதை பூட்டு அடிச்சு மந்திரத்தை சொன்ன உடனே அதுக்குள்ளேயே படுத்திருக்கிறான். இது ஒரு மந்திர வேலை. இப்படி பலவிதமான பல வித்தைகளை காமிக்கிறாங்க. இதே மாதிரி நான் டெல்லி பழைய டெல்லியில் போன உடனே அந்த பக்கம் போய் பார்த்து தொடரும்போது அது குறைஞ்சது ஒரு 20 அடி உயரம் இருக்கும். பார்த்துக்கிறோம்னா 20 அடி உயரத்துக்கு அந்த இதில் துணி போட்டு படுதா போட்டு வச்சிருக்கிறான், உள்ளுக்கு அவன் படுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே மேல அறுவரையும் எழுதுறோம். ஒரு அந்த படுதா மே உள்ளுக்க அவன் படுக்க வச்சு அப்படியே தூக்கிட்டு வரணும். அங்கே வந்தவுடனே அங்கே வர்றவங்க எல்லாம் காசை போடுறாங்க, காசு குறைஞ்சிச்சிருந்தோடனே அப்புறம் கீழே இறங்க. அப்போ நான் போயிருக்க போகும்போது என்ன செய்யிட்டேன், நம்ம குருநாத் சொன்ன மாதிரி லேசாக குச்சி எடுத்து முடிச்சு போட்டோங்க, வேலை எந்திரிக்கவே இல்லை. ஆய் போய் தாய் போய் சொல்லிவிட்டு சத்தம் போடுறாங்க. சத்தம் போட்டு இங்க எவனோ வர்றான், எங்களுக்கு எதிரியா இருக்கிறான், நான் அதை பண்ற மாதிரி இதை பண்ற மாதிரி ரத்தமா சச்ச வைக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. அப்ப நம்ம கேபிஜியும் கூட வந்திருக்காரு, எது அனுப்பிட்டு பட்டை கோட்டில் வந்திருக்கும் போது பார்த்த உடனே அவங்க எல்லாம் ஜெயிக்கல, அப்ப மூட்டை கேட்டி போயிட்டாங்க. நான் போன ஒருப்பாடு இங்க போயிட்டான்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்தாங்க. இந்த மாதிரி சில இதுகளை, அதாவது ஆவியங்கிய தொடர்கள் எப்படி செயல்படுத்துறாங்க, இதனுடைய நிலைகள் என்ன, ஏன்னா இதே மாதிரிதான் சில சேஷ்டைகள். இப்ப சில வீட்டுகளை பார்த்தோம்னா உங்க வீட்டுல சைவனை செய்திருக்கான்னு சொல்லுவாங்க, நீங்க இப்ப இந்த இடத்துல தோண்டி பாருங்க, அந்த ஏவல் பண்ணி விட்டுருவாங்க, அவங்க கூட வரமாட்டாங்க. நீங்க தோண்டி பார்த்தா நாங்க தாய்த்து இருக்கோம், எலும்பு இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். இப்படி நீங்க ஒரு ஆவின் தன்மை கொண்டு ஏவல் படுத்தப்பட்டு அதன் வழி பழப்பு நடத்தோடு ஏராளமானவர் இருக்காங்க. இது கடவுள் அவதாரம், இது என்ன பெரிய சக்தி வாய்ந்தவர் என்ற அவர் என்ன, அவர் இறந்தா இதுக்குதான் உதவுவார், அவர் அதை செய்ய சொன்னவரும் அதுக்குதான் உதவுவார். ஆகவே எதன் வழி சென்றமோ அதன் வழியே தான் நம்மை அழைத்து செல்லுகின்றது நமது உயிர். இப்படியாக மரத்தை சாட்சி காட்டியதன் அது மீண்டும் நான் பல முறை செய்த இன்னொரு ரெண்டொரு மரங்களை அது சாய ஆரம்பிச்சது. சாய ஆரம்பிச்சேன்னு அப்ப ஒரே குஷி. அப்பதான் என்ன இந்த பாப்பம் பெட்டிக்கு போயிருக்க போகும்போது ரசம் என்னை கையில கொடுத்தது கொண்டுட்டு போவாங்க. அங்க கொண்டு போனவன என்ன ஆயிப்போச்சு, நான் ஒரு பக்கத்துல பாசிங்கர் சிகரெட் வச்சிருக்கிறேன், ஒரு பக்கத்துல கணேஷ் பீடி வச்சிருக்கிறேன். அந்த பாசிங்கர் சிகரெட்டை வந்து கீழே வகிச்சு வச்சிருக்கிறேன், இந்த கணேஷ் பீடியை இங்க வச்சிருக்கிறேன். அதை கேட்கிறாங்க வந்தவொடனே, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதுங்க, நீ இந்த பாசிங்கர் சிகரெட்டு கொடுங்க அப்படின்னு ஏதாவது வந்தவொடனே கேட்கிறாங்க. அப்புறம் நான் இல்லைங்க, நம்ம கிட்டலாம் ஒழிக்க முடியாதுங்க, ஆனால் நீ ரொம்ப பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, என்னையா கஷ்டம் இல்லை, நீ கஷ்டப்பட்டுதான் ரொம்ப பின்னாடி ரொம்ப இதாக. நானும் ரசமணி வித்தக்காரன் தான், அவங்ககிட்ட ரசமணி செய்தவர் தான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு, நீ இந்த பாக்கெட்டில் இருக்கிற ரசமணி எடுங்க, அதை அவர் கொடுத்து விட்டுருக்கிறாருங்க, அது எதுங்கிறாருங்க, அதான் அந்த அப்பா கொச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எடுன்னு சொல்லி போட்டு அவர் நினைச்சாரு, நான் எடுக்கலை அப்படின்னு மேலே பார்த்தேன். அந்த காக்கா எப்படின்னு கிள்ளினோடனே ஒரு ரெக்க துண்ட கத்திரிச்சிக்கே உழுது, துண்ட கத்திரிச்சு உழுது, அதுவும் பத்தாவது படி நான் பார்த்துக்க தெரியாத மாதிரி என்ன. ஏற்கனவே இன்னொரு மரம் ஒன்று இருந்தால சாட்சி காட்டுவார், தெரியாத மாதிரி நின்று மீண்டும் நான் தெரியாத மாதிரி இருந்தேன். அவர் கூட்டிட்டு போயிருந்தார், அவரை ஒரு போச்சொல்லிருங்க, போச்சொல்லிருங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை இருந்தா இருந்துட்டு போறாருங்க, இல்லை போச்சொல்லிருங்க. அவருக்கு இந்த வித்தையை கேட்டு அங்கே பணம் வாங்குறதுக்கான்னு நீங்க இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி போச்சொல்லுங்கன்னு சொன்னா அப்புறம் நம்ம ரசமணியை எடுத்து ரசத்தை ஊற்றி கொடுத்து சொன்னாங்க, அவர் ரசமணியில் எடுத்து ரசம் குடிக்குது, அவர் ஊத்தின ரசம் ஏன் நம்ம பின்னா அவர் கொடுத்த ரசம் பண்ணி சாப்பிட மாட்டேங்க பார்த்தீங்க, இது சக்தி இல்லைங்க அது எப்படின்னாரு. அப்புறம் அதை வாங்கி நான் அனுப்பிச்சு இந்த ரசத்தை கொடுத்தேன் கொடுக்குது, இது சக்தி இதுவாக இல்லையா, ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு. ஆனால் இது குருநாதர் முதல்ல இந்த ரசவாதங்களையும் மந்திரவாதிகளுடைய நிலைகளும் எப்படி செய்கிறாங்க, இதை வச்சு அவங்க குழப்பம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு. இப்போ போகிறதுக்கு முன்னாடியே சொன்னார், குக்கு குக்குன்னு சொல்லி போட்டு ஒரு சவுண்டை கொடுத்தார். அப்போ எனக்கு தெரியல, அப்புறம் இவர் என்ன செய்தார், நீ போன்னு சொல்லி சொன்ன உடனே அவர் வாசல் வந்து தோட்டத்துலேருந்து வரும்போது ஒரு மாமரம் இருக்கு, அந்த மாங்காயில் புல் 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 புல்னு கீழே விழுந்துச்சு, ஒரு மரம் சட சட சடன்னு சடைச்சு விழுந்துச்சு. இந்த மரத்தை வீட்டுக்காரனால எனக்கு தலைக்கு நேரம் ஒழிச்சு விழுகிறாங்க. அப்போ நம்ம குருநாதர் கொடுத்த நிலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருங்க, அவன் செய்கிறான்னு சொல்லிவிட்டு நீ திருப்பி செய்தேன்னா அது எந்த நிலைக்காகும்னு சொன்னதுனால வேடிக்கை தான் பார்க்க முடிஞ்சது. அப்போ நான் குருநாதர் தான் நினைச்சேன், அந்த கூக்குன்னு கூவுன உடனே அப்போ எனக்கு அவர் நிலை வந்தது. அப்போ அந்த மரம் நிற்குது, வெளியில் வந்துட்டேன். இப்போ ரைஸ் மில்லில் வந்து நான் ஒரு ரைஸ் மில்லில் வந்து உட்காந்துருக்கேன், இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. இங்கே வந்த உடனே என்ன ஆகிப்போச்சு, சரி இவரை போச்சொல் அப்படின்னாங்க. என்ன போச்சொல்லுன்னு ஒண்ணு என்ன ஆயிப்போச்சு, நான் எந்திரிக்கிறேன் சேர்ந்த என்னோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் எந்திரிக்க முடியல அப்படின்னு மிரட்டார். நான் என்ன செய்யறேன் குருநாத நினைச்சு இதென்ன வித்தியை நீங்க செய்யறேன் கடைசியில் நாலுல சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு அவரை நினைச்சிருந்த தப்பான அந்த நாலு காலம் சரிச்சு கேடு சொத்து நுழைந்தார். அந்த சொத்து நுழைந்தாரு விழுந்தவொடனே இந்த பஸ் வருதாங்க, நான் இங்கே வச்சு இந்த மணி பரிசு இந்த இங்கேயே விட்டுட்டேங்க ஏறி பஸ்ஸில் ஏறினாங்க. பஸ் வருத உடனே இந்த பஸ்ஸில் ஏறான்னு எனக்கு அங்கிருந்து அவங்க நான் ஏறி வந்தேங்க. ஏறி வர்றதுக்கும் தான் ஐயா உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போகணும்னு சொன்னேன், நாங்கள் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்து வந்தேன்னு அவசரமாக இந்த மணி பரிசு வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே வந்த உடனே பஸ்ஸில் ஏறிட்டேன், கையில் காசும் இல்லை ஒன்றும் இல்லை, அவன் டிக்கெட் கேட்க ஒன்றும் கேட்கவே இல்லை. பகந்து சண்முகி ஆற்று பாலத்து கிட்ட வந்த உடனே திருடன் நிற்கிறான், திருடன் வண்டியில் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறார். யார் திருடன் வண்டியில் உட்காந்து அவனை இறங்கு அப்படிங்கிறார். நான் ஒழிஞ்சிக்கிட்டேன், ஒழிஞ்சிக்கிட்டவனை என்ன செய்யிட்டாரு அவனை திருடன் இறக்க சொல்லுங்கிறாரு. பஸ் போக மாட்டேங்குது அங்கிட்டங்கிட்ட திருடன் இறங்க சொல்லுங்கிறாரு, இறங்க மாட்டேங்கிறார், பஸ்ஸும் போக மாட்டேங்குது. அப்புறம் வந்து அவங்ககிட்ட டிக்கெட்டை எடுக்கலையே ஏன் நீ கண்டக்டர் அப்படின்னு நான் சத்தம் போடுறேன், என்கிட்ட வந்து டிக்கெட் இல்லை ஏன் டிக்கெட் இல்லாமல் வந்து இல்லையா அந்த கதவு சொல்கிறா நீ வந்து அதுக்கே இறங்கி அப்படி இறங்கிட்டேன். அப்புறம் இறங்கின உடனே தான் சொன்னார், மந்திர தந்திரங்களை வச்சு இன்றைக்கி உலகில் என்னென்ன இருக்கிறாங்க நீ அவனுக்கு எதிரியாக நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு தான் அவன்கிட்ட கொடுத்தது. ஏன்னா இது தீமைகள் செய்யும் இது உனக்கு ஆகாது அப்படின்னு நினச்சி தான் உன்னை நீ என்ன செய்ய போகின்ற, ஏன்னா பவர் அப்புறம் நம்ம முதல்ல திமிர் வருது இல்லை அதுக்கப்புறம் இதை என்ன செய்ய போறேங்கிற வகையில் இதை பண்ணி அந்த இடத்துல பரிசை பண்ணி பரிசா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக சண்மொழிகளை உள்ளு கூப்பினார். அப்படி ஒரு சக்கரம் போட்டார், ஒரு கத்தி எடுத்தார், இதை வீசினோம்னு ஜர்ரன்னு பாடுற சூரியன் அப்படின்னு அந்த சூரியன் மேலே இப்போ ஒரு கத்தியை போட்டுக்கிட்டாருங்க. அப்புறம் இந்த ஆளுடைய சக்தி இழந்துடுறார். அப்புறம் நான் பழனி போனோடனே நம்ம நண்பருடைய கடையில் தான் இருக்கிறார், அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கிறார், நான் அங்கே போயிட்டேன். அப்போ போன உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னுடைய சக்தியெல்லாம் அவர் பரிச்சுக்கிட்டாருங்க, ஏதோ கொஞ்சம் கருணை கொண்டு இன்னும் தப்பு பண்ணலை, ஏதாவது சக்தி கொடுக்கணும், எனக்கு என்ன தெரியும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டேன். இந்த மாதிரி குருநாதர் பல வகையிலையும் பல பரீட்சைகளை செய்துதான் கொடுக்குறார், ஏன்னா பவர் கொடுத்துருக்கிறார். அது உடனடியாக நான் பார்த்தேன்னா என்னாகும், நம்ம எல்லாரையும் போல தான் ஆகிக்கும். எனக்கு சக்தி இருக்கேன் திமிர் வந்தாச்சுன்னா யாராவது கொஞ்சம் தப்பு நான் அப்புறம் இருவனையும் நான் பார்க்குறேன்னு அவன். அந்த மாதிரி சில நிறைகள் உண்டு. சிலருக்கு என்ன ஆகிப்போச்சு ஒன்றும் செய்யலன்னு சாமிட்டு ஒன்றும் சக்தி இல்லைன்னு கூட சிலர் நினைக்கிறது உண்டு. தப்பும் செய்வாங்க, நாம் என்ன செய்த என்ன செய்யிட்டாருங்கிற நாயகர் ஆசாமிகளும் உண்டு. இந்த மாதிரி சிலர்கள் ஒரு நல்ல தியான வழியில் இருக்க போகும்போது இந்த தியானத்துக்குள்ளே என்ன சோத்தை ஆக்கி போட்டு மணல் போட்டுக்கலங்க, அந்த மாதிரி மணல் போடக்கூடிய ஆசாமிகளும் ஊழுறது உண்டு. ஏன்னா மனசுக்கு எடுக்கிறதுக்காண்டி அவங்க எந்த ரோட்டுக்கு போகிறாங்களோ தெரியல, இந்த மாதிரி தவறான ரூட்டுகளில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. ஏன்னா இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நல்ல மனிதன் மாதிரியே உங்கள் தியானத்துக்கு வரக்கூடியவங்களை தடைப்படுத்தக்கூடிய ஆசாமியை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதிலிருந்து நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய கெட்ட புத்தியிலிருந்து மீண்டதுக்கு உண்டான நிலைகளை செய்திடணும். ஏன்னா இல்லாமல் அவன் செய்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆத்திரமும் கொதிப்பும் வரும், உங்கள் தியானத்தையும் கலைக்க அந்த தியானத்தில் இந்த உணர்வு தான் வரும். அதனால் இந்த மாதிரி புத்திகள் உள்ளவங்க சில பேர் ஊடுருவ வராங்க. இதிலிருந்து கொஞ்சம் உஷாராயிருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சில தியான இடங்கள்லையும் சில தவறான நிலைகளை நம்பிக்கையோடு நீங்கள் தியானத்துக்கு வரீங்களோ உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அந்த நம்பிக்கையில் நீங்கள் இருக்கும்போது அந்த நம்பிக்கையை மாற்றக்கூடிய நிலைகளும் ஆள்கள் வர்றாங்க. இந்த மாதிரி சில ஆசாமிகள் ஊடுருவல் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் அது உங்களுக்கே தெரியும் தெளிவாக வரும். அதை கண்டு நாம் எப்படி இருக்கணுங்கிற வகையில் நீங்க பார்த்து மனசை நினைச்சீங்கன்னா அவங்க புகஞ்சு போயிடுவாங்க, தவறு செய்யறவங்க. இப்ப 100 பேர் சேர்ந்து இது போனீங்கன்னா அது அதிகமாக இப்போ நம்மளுக்கு அது வேண்டாம். அவன் நல்ல புத்தி வரணுங்கிற வகையில் அவன் கெட்ட புத்தி புசிங்கிறனும் நல்ல புத்தி வரணும்னு சொல்லி போட்டு எண்ணங்களை கொண்டாங்க. ஏன்னா குருநாதர் நம்மளுக்கு அந்த இது கொடுத்ததுனால தீமையை மாற்ற தீமையை கொண்டு தீமை எடுப்பதல்ல, தீமை அகற்ற அந்த அருள் தீமையை அகற்றி அருள் உணர்வை நீங்கள் எடுத்து பழகி அந்த தீமை கொண்ட உணர்வுகளை மாற்றி பழகும். ஏன்னா நாம் போகும் பாதை இந்த உடலின் இச்சைக்கு அல்ல. இந்த உடலை நாம் எவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தாலும் இருக்க போறதும் இல்லை, இந்த உடலும் இல்லை. இந்த வாழ்க்கையில் தீமையை புகாதபடி புவியின் பற்று வராதபடி அந்த அருள் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த பிறவியில்லா நிலைகள் அடைதல் வேண்டும். அதை பெறச் செய்வதற்குத்தான் நாம் இந்த தியானமே செய்கிறோம். ஆகினாலே நமது வாழ்க்கை நம்முடைய பதினால்தான் நாம் நினைச்சு இந்த சிவதனுசு நிலையில் இருந்து விஷ்ணு தனுசு என்ற அந்த நிலையை நாம் எடுத்து தனுசு கோடி நமக்குள் அனுசிவோம். அந்த கடைசி நிலையான அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் அதை வளர்த்தல வேண்டும். நான் கடகோடி தனுசு கோடி கோடிக்கரை என்று சொல்வோம். இதையெல்லாம் நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அதன்படி இந்த வாழ்க்கையில் உடலின் இச்சையும் உடலின் உணர்வுகளுக்குள் நாம் சிக்குண்டு அதன் ஈர்ப்புக்குள் நாம் செல்லாது தீமை என்ற உணர்வுகளை மாற்றி மெய்ப்பொருள் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து பழகுதல் வேண்டும். நாம் எது எப்படி இருந்தாலும் வரும் விஞ்ஞானம் கடும் விஷத்தன்மைகளை பரப்புகின்றது. அந்த விஷத்தன்மைகள் பரவ பரவ நாம் அதன் நுகரும் தன்மை வருகின்றது. ஆனால் அந்த விஷத்தன்மையை நமக்கு புகாத நிலைகள் தடுப்பதற்கும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்றும் இந்த விஷ்ணு தனுஷ் என்ற உணர்வை நமக்குள் செலுத்தி அந்த சிவதனுஷ் என்ற நிலையை நாம் அடக்கி பழகுதல் வேண்டும். ஏனென்றால் நாம் உடல் சிவம், உயிர் விஷ்ணு. நாம் அதன் வழி உணர்வின் தன்மை நாம் உயர்ந்த உணர்வுகள் எடுத்து இதை நாம் உள்புகுத்தி அதை கொண்டு வர வேண்டும். சிவதனுசுக்குள் வேதனை என்ற உணர்வுகள் எடுக்கும் போது சிவதனுசை அடக்கி ஆகவே இன்றைய உருவை மாற்றி விஷத்தின் தன்மை கொண்ட உருவாக மாற்றும் ராட்சச உணர்வுகளாகும் அசுர உணர்வுகளாகும் நமக்குள் தாக்கி வாழும் நிலையை அந்த உணர்வின் உடலாக மாற்றிவிடும். ஆக இதுவும் சிவதனுசு தான். புலி உடல் சிவமே, அதன் உணர்ச்சியின் தனுசுகள் மற்றொன்றை கொண்டு ரசித்து சாப்பிடும் நிலையே அது. பாம்பும் சிவமே, அதுள்ள விஷத்தை பாய்ச்சி மற்றொன்றை கொண்டு அதை ரசித்து சாப்பிடும் சிவதனுசு. ஆகவே இதை போன்று விஷத்தை முறித்து தியானம் சுவாமியே தான் வந்து நடத்த வேண்டும் என்று அல்ல, நாம் கொடுத்த உணர்வு நூலில் உண்டு. இது ஒரு சிலருக்கு நீங்கள் உபதேசித்தால் அவரவர்கள் உணர்வு கலந்து வரும். நம்ம உபதேசம் கொடுக்கிறோம் வச்சுங்க, அது அவருடைய சந்தர்ப்பக்கு தக்க சில உணர்வு கலந்து வரும். இப்ப இவர் மேல ஒரு பிடிக்காதவர் இருந்தா பாரு அவருடைய நிலையில் பேச நீங்க பகமை ஓட்டும். இதை போன்ற நிலைகள்ல இருந்து நாம் விடுபட இத்தகைய கூட்டு தியானங்கள் எங்கே நடத்தினாலும் நம்ம புஸ்தத்தை வெளியிட்ட நூல்களை முதல்ல வரிசைப்படுத்தி படித்து வரும். அதை முதலே படித்து விட்டு அடுத்து நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற பாடலை பாடி தியானத்துக்கு செல்லுங்க. ஒருவர் பாட மற்றவர்கள் சேர்ந்து பாட. ஆகவே நாம் எதை எண்ணிடமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் ஓய்ந்து ஜீவனமாக மாற்றும் நிலைகள் வருதல் வேண்டும். இதையெல்லாம் நாம் பண்படும் நிலைகளுக்கு மாற்றி அமைத்தல் வேண்டும். இன்று சாதாரணமாக உலகிலே நாம் இங்கே நல்ல நிலையில் தியானம் இருந்தாலும் மற்றவர்கள் இதை தியானத்தை குறைத்து கூறுவோரும் பலர் உண்டு. அந்த குறைத்து கூறும் போதும் நம்முடைய நிலைக்கும் உண்மைக்கு மாறாக நடக்கும் இந்த உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நமக்குள்ளும் பல வித்தியாசமான உணர்வுகள் மாறுபடும். அப்படி மாறுபடும் போது அது வராது தடுக்க நாம் இந்த ஆன்ம சுத்தியை செய்து நாம் நமக்குள் தெளிவுபடுத்தும் நிலைகள் வருதல் வேண்டும். அதனால் நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரையிலும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும். நாம் வீட்டுக்கு வெளியில போயிட்டு வர்றோம், வீட்டுக்கு வர்றோம், வந்த உடனே ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பரவணும், என்னுடன் முழுகப்படணும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று பல நிலை செய்து நாம் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும், பார்ப்பவருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்ற இது பொதுவான விதி கொண்டு நாம் செய்து கொள்ளலாம். உணவு உட்கொள்ளும் போதும் இதே போல ஒரு நிமிடம் இந்த ஆன்ம சுத்தி செய்துவிட்டு நான் உணவாக உட்கொள்ளும் உணவுகள் அனைத்தும் எனக்குள் உடல் நலம் பெறும் சக்தியாக மாறுதல் வேண்டும் என்று செய்தல் வேண்டும். இதை போன்ற ஒவ்வொரு மொழிகளையும் வாக்கி தியானமாக்குறது. நாம் இங்கே கூட்டு தியானம் இருக்கிறோம்னா எல்லோருடைய உணர்வும் ஒன்றா சேர்த்து அந்த வலிமை மிக்க உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வின் அணுவாக நமக்குள் உருவாக்கத்தான் இப்படி கூட்டு தியானம் ஏற்படுத்தும். அதனால வெளியிடும் நூல்களை நீங்கள் எங்க கூட்டு தியானம் என்றால் இந்த புசத்தை எடுத்து படிங்க. நாம் படித்ததை மனப்பாடம் பண்ணி சொல்லப்படும் போது ஒன்று ரெண்டு கூட வரலாம், அது மற்றவருடைய நிலைகள் பிடிக்காதும் இருக்கலாம். அதனால இதை போன்ற நிலை சந்தர்ப்பத்தை விடாதபடி அந்த நூலை வாசிக்கும் போது எல்லோரும் ஒன்று போல வரும். நான் சொன்னதான் நீங்க சொல்றீங்க, நீங்க சொன்னதான் நான் சொல்றேன். இப்ப சந்தர்ப்பத்தால் அது நாம் படித்து வைத்து ஞாபகத்திலிருந்து பேசினாலும் ஒரு ரெண்டு வார்த்தை கொஞ்சம் மாறிச்சுன்னா போறோம், எல்லாரும் ஒண்ணு போல சொல்ல முடியுமா? இப்ப நான் பேசிட்டு இருந்து திருப்பி என்ன நான் சொன்னது திருப்பி சொல்லணும்னு எனக்கே தெரியாது, எல்லாருக்கும் உண்டான சகஜம்தான். ஆகவே இதை போன்று நான் படித்ததை நினைவிலும் கேட்டதை மீண்டும் நினைவிலும் அதை போன்று பேசுவது என்றால் முடிவது கடினம். எழுத்து வடிவில் இருப்பதை மீண்டும் படித்தால் அந்த நினைவுகள் நமக்குள் ஒன்று சேர்க்க இது உதவும். ஆகவே இதுவே நாம் உணர்வாக நுகரப்படும் போது நமது குரு காட்சி உணர்வின் நமக்குள் அந்த குரு வழியின் நமக்குள் அது உருவாகும் தன்மை வருகின்றது. இதை போல நாம் பழகிதல் வேண்டும்.